ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்ப இந்த ரிபுகீதை வந்து ரிபு முனிவருக்கும் நிதாகனுக்கும் நடந்த ஒரு உரையாடல் பகுதி என்று பார்க்கிறோம். இப்ப பொதுவாக மகரிஷிகள் மகான்கள் எல்லாம் வந்து ஒரு சீடனுக்கு உபதேசம் பண்ணுவதற்காக எவ்வளவு அரும்பாடு பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நூல்கள் வழியாக பார்க்க முடியுது. எல்லா நூல்களும் அந்த அத்தியாத்ம ஞான நூல்கள் எல்லாமே அப்படித்தான், அதாவது குரு சிஷ்யன் உரையாடல் போல தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி உரையாடல் பகுதிகள் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படி தான் வாழையடி வாழையாக குரு சிஷ்ய பரம்பரை வந்து தொடர வேண்டும் என்று எல்லா மகான்களும் எதிர்பார்ப்பாங்க. அதாவது ஒரு குருவுக்கு வந்து ஒரு நல்ல சீடன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்ல சீடன் கிடைச்சிட்டான் அப்படின்னா அவனை விட மாட்டாங்க, அவனை எப்படியாவது ரெடி பண்ணி அடுத்த பரம்பரையை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக மகான்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தான் இதெல்லாம். இப்போ அந்த மாதிரி தான் இங்கே வந்து ரிபு முனிவர் வந்து நிதாகனை எப்படியாவது தயார் பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறார். அந்த அடிப்படையில் நிறைய உபதேசங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் கொடுக்கின்ற உபதேசங்கள் எல்லாம் ஒன்று மட்டும்தான், அந்த இருப்பது பிரம்மம் மட்டுமே, அந்த இருப்பு மட்டுமே அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிறார். அந்த இருப்பு தான் எல்லாமா இருக்குது அப்படிங்கிறத யார் ஒருவன் புரிஞ்சு கொள்கிறானோ அவனும் அதுவாகவே ஆகிவிடுகின்றான் அப்படிங்கிறத இந்த பாடத்தினுடைய முடிந்த முடிவு என்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ மீண்டும் நம்ம அந்த ரிபுகதியை தொடர்கிறோம். அதில் வரக்கூடிய ஒரு மந்திரம், ரிபு உவாச்சம் விஷ்ணு நாக மகாபாகா புனரப்பிய ஹமாதராத் பிரம்ம பாவம் பிரவக்ஷாமி ஞான்யத் கிஞ்சித் இதம் ஜகத். ரிபு முனிவர் கூறுகிறார், நிதாகா பாராட்டத்தக்கவனே, உனக்கு மீண்டும் சொல்கிறேன், பரம்பொருளின் நிலையை விளக்குகிறேன். உலகம் என தெரிபவையெல்லாம் கற்பனை, உண்மையானது பிரம்மம் மட்டுமே. அப்போ மீண்டும் மீண்டும் இங்கே வந்து ரிபு முனிவர் இதை வலியுறுத்துறாருன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு ஒரு ஆழமான விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருக்கார். அது என்ன சொல்ல வராருன்னா, இங்கே இந்த உலகமாக தெரிவதெல்லாம் கற்பனை, உண்மையானது பிரம்மம் மட்டுமே அப்படிங்கிறத ஒரு திடத்தன்மையில் அவனை கொண்டு வரத்துக்காக நிறைய முயற்சி எடுக்கிறார். இப்போ நம்ம இந்த பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரிப்பீட்டடாக ஒரு சில பாடல்கள் வரும், அப்படியே கவனிங்க, பாடல்கள் அந்த விளக்கங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்த பாடல்ல சொல்றார், நாகம் மனோனமே மன்யே மனோநாஸ்தி கதாச்சனா அகமேவ சிதானந்தோ நித்யோ நிர்விக்ருத சிவகா. இங்க என்ன இதுக்கு அர்த்தம் சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகம் மனோ நமே மன்யே மனோ நாஸ்தி கதாச்சனா, நான் மனம் அல்ல, மனம் எனக்கு சொந்தமும் அல்ல. நான் மனம் அல்ல, மனம் எனக்கு சொந்தமும் அல்ல, மனம் உண்மையில் இல்லவே இல்லை. நானோ சிதானந்த பரம்பொருள், சித்தானந்தம், அதாவது சத்து சித்து ஆனந்தம், சிதானந்த பரம்பொருள், நித்தியமான மாறாத சிவஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நான் யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, நான் சிதானந்த பரம்பொருள், நித்தியமான மாறாத சிவஸ்வரூபம். அப்போ இந்த நிலை தான் ஒவ்வொருத்தரும் அடையணும். அதாவது இங்கே நான் அந்த சிவம், அகம் சிவோகம் அப்படிங்கிறது ஒரு மிக உயரிய நிலை. இது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே இருப்பு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டவர்களால் தான் இதை ஏற்றுக்க முடியும். விவகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை ஏற்றுக்கவே முடியாது. வெளி விஷயங்களில் நாட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கும், உலக விவகாரத்தில் உண்மை என்று நம்புறவர்களுக்கும், உலகம் உண்மையாக தெரிகின்றவர்களுக்கும் இது புரியாது. உண்மை என்னன்னா, இங்கே உலகம் என்பது ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா என்பது அறிவு. அப்போ இந்த அறிவு இருக்கிறதுனால இங்கே எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம பாடத்திட்டத்தினுடைய ஆழ்ந்த உண்மை என்று நான் பல முறை உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறேன். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இங்கே அதை தான் சொல்கிறார், நீ வந்து மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கப்பா, அப்ப நீ மனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்யற, தினம் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும், தினம் ஒரு காரியம் செய்வ, அப்புறம் செஞ்சது சரியில்லைங்கோ உடனே அது சரியில்லைன்னு முடிவு பண்ணுவேன், அப்புறம் அதை மாத்தி செய்யுங்கோ, அப்புறம் அதை மாத்தி செய்வ, இப்படியே மனசு உன்னை வந்து மாத்தி மாத்தி இந்த விவகாரத்துல ஈடுபட வச்சு இந்த இருப்பை அறிய முடியாம உனக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆகவே நீ இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து விவேகத்தினால விழித்து கொண்டா மட்டும்தான் நான் மனமல்ல, மனம் எனக்கு சொந்தமும் அல்ல, மனம் உண்மையில் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வர முடியும். அப்படி வந்தவனுக்கு நான் யார், நானும் அந்த தூய அறிவு, நானும் அந்த சிதானந்த ரூபம், சிவோகம் சிவோகம், நித்தியமான மாறாத சிவஸ்வரூபம். அப்ப இப்படிதான் நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரிபு முனிவர் வந்து ரொம்ப ஆணித்தரமா நிதாகனுக்கு வலியுறுத்துறார். அப்ப இந்த பாடங்களை நம்ம கேட்கும்போது இது நமக்காகவே சொல்லப்படுகின்ற பாடம் என்பதாக நம்ம உணர்ந்து கொண்டு நாமும் அந்த வழியில பயணிக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்த வேலையை முடிக்க முடியும். இல்லைன்னா ஏதோ அவர் யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நமக்கு சொல்லலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மீண்டும் இந்த மாய உலகளை மாட்டிக்கிட்டு மனம் போன போக்கில் போய்கிட்டு வந்த வேலையை முடிக்காமையே போய் திருப்பி ஒரு உடம்பு எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். அப்படி எடுத்துகிட்டு வர்ற உடம்பு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்குமான்னா அதெல்லாம் கேரண்டி கிடையாது. ஆகவே நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் புரிஞ்சு வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறத மகான்கள் வந்து ரொம்ப ஆழமாக புரிய வைக்க பார்க்குறாங்க. அப்படி புரிய வைக்க பார்க்கும்போது எத்தனை பேர் புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப ஒன்று ரெண்டு பேர் தாங்க புரிஞ்சுக்குவாங்க, உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேர் தான். அப்போ அந்த உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்க அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் கிடைக்கிற வரைக்கும் ஞானிகளும் மகான்களும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தில் வந்து உபதேசம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, உண்மையான சீடன் கிடைக்கிற வரைக்கும் அவங்க உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ உண்மையான சீடன் கிடைக்கிறானோ அப்போ குரு உபதேசத்தை நிறுத்திடுவார். ஏன்னா அடுத்தது சீடன் தயாராகிடுவான் இல்லையா, சீடன் பார்த்துக்குவான் தான் வந்து வேலையை முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு திருப்தியும் ஒரு ஆனந்தமும் அவரிடத்துல வந்துடும். ஏன்னா என்ன நோக்கத்துக்காக இந்த உடம்பு எடுத்து வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றிவிட்ட பூரண திருப்தியில அந்த மகா குரு வந்து அந்த வெட்டவெளித்தன்மைக்குள்ள போயிடுவார். அவர் மீண்டும் வரமாட்டார், அவ்வளவுதான். இது மாதிரிதான் இங்க வந்து ஒவ்வொரு உடலையும் மனதையும் ஊடகமாக பயன்படுத்துது பரபிரம்மம் அப்படிங்கிறத இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பயன்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனதையும் அது அறிவாக உருவாக்கி தன்னையே தான் பார்க்கின்ற ஒரு ஊடகத்தை மேம்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் இந்த அத்தியாத்ம ஞானம் என்பதையும் இங்க நம்முடைய பாடத்திட்டத்துல நீங்க நல்லா தெளிவா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நாம் இங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்த பாடல சொல்றார், நாகம் கர்த்தானா போக்தாவை நாகம் மன்யே கதாச்சனா, அகமேவ பரம் பிரம்மா நான் யதஸ்தி கதாச்சனா. இந்த பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் செய்பவனாகவும் இல்லை, அனுபவிப்பவனாகவும் இல்லை, அவைகள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே. ரொம்ப அருமையா புரிய வைக்கிறார். இங்க கர்த்தா போக்தா அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதப்பா, அதெல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே. ஏன், அவை என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, நானோ பரம்பொருள், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன், என்னிடத்தில் எதுவும் ஒட்டவே ஒட்டாது. ஏனென்றால் நான் தூய அறிவு, ஆத்மா, பரம் பிரம்மம், பரமாத்மா, சிவம், சிவோகம் அப்படின்னு நம்மை நாம் உணர்கின்ற ஒரு உயரிய பரிமாணத்துக்குள்ள போகும்போது தான் இங்கு நம்ம இடத்துல அந்த கர்த்தா போக்தா அப்படிங்கிற அபிமானமும் போகும் அப்படின்னு இங்க புரிய வைக்க பார்க்கிறார். நாகம் கர்த்தா நான் போக்தா, நான் கர்த்தா செயல் செய்பவன் அல்ல, நான் போக்தா, நான் அனுபவிப்பவனும் கிடையாது. நாகம் மண்யே கதாச்சனா, அவைகளெல்லாம் வெறும் தோற்றங்கள், ஆனால் நானோ அகமேவ பரம் பிரம்மா, நானோ அந்த பரமாத்மா பரபிரம்மம் அப்படின்னு தன்னை உணர வைக்கின்ற மிக உயரிய உபதேசத்தை இங்க சொல்றார். அப்போ இப்படி அவர் சொல்லும்போது நாம் உங்களுக்கு எல்லாம் என்ன உதாரணம் சொல்லியிருக்கோம், அப்போ இங்க நான் செயல் செய்பவனாகவும் இல்லை, அனுபவிப்பவனாகவும் இல்லை, அப்போ நான் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்க நீங்கள் இல்லவே இல்லை, படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற நாம் என்ன புரிய வைக்கிறோம் அப்படின்னா, நீங்க என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படிங்க, அது திரைப்படம் அல்லவா, அதுல எங்கெங்க செயல் இருக்கு, அது வெறும் மூவி தானே, அது உண்மையா, அது தோற்ற மாயை அப்படின்னு புரிய வைக்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் எங்கெங்கே சும்மா இருக்கிறேன், நான் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன், நான் எப்படியெல்லாம் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆங்கிளில் பேசுங்களேன். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வாழ்க்கை ஆனந்தமாக இருக்குங்க, அமைதியாக இருக்குங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்பாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வாழ்க்கையே சுமையாக இருக்குது, நான் எதுக்கடா பிறந்தேன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சுக துக்கங்களில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிற இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய அறியாமை அப்படின்னு இங்கே சாஸ்திரம் புரிய வச்சு அதற்கான புரிதலை வந்து எப்படி மேம்படுத்துது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு திரைப்படம் அப்படிங்குது. அதுக்கு தான் நம்ம உதாரணம் சொல்லுவோம். இப்போ நம்ம போய் சினிமா தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் சீன் வருது, ஒருத்தன் அப்படியே மிஷின் கன் எடுத்துக்கிட்டு அப்படியே சுட்டுக்கிட்டே போகிறான், படப்படன்னு மிஷின் கன்ல அப்படியே அடிக்கிறான், அந்த கன்னு போய் அடித்து எல்லாம் அப்படியே பட்டு கீழே விழுந்து சாகுறாங்க, அப்படியே கண் எதிரில் அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் மிஷின் கன்ல சுட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம படத்தில் உட்காந்து நம்ம பார்க்குறப்போ அடடா இத்தனை பேர் சுட்டுக் கொள்றானே படுபாவின்னு அப்படி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் உண்மையான சீன் அது, அது திரைப்படம். அப்போ படத்தில் ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இவன் சுடுற மாதிரியும் அந்த இதை வாங்குற மாதிரியும் அங்கே கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த கேரக்டரை ரசிக்கிறதுக்கு நாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படி தான் இங்கே வந்து படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த படத்தை நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுகப்படுவீங்க, துக்கப்படுவீங்க. சுகமான சீன் வந்தால் சிரிச்சு ரசிப்பீங்க, துக்கமான சீன் வந்தால் அழுதுகிட்டு இருப்பீங்க. அப்போ திரைப்படம்ங்கிறத நீங்கள் திரைப்படமாக பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும், சுட்டா சுட்டு போகிறான், அது சும்மா சினிமா தானே அப்படின்னு ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சோகமான சீன் வருது, அது என்ன உண்மையாக சோகமா, நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் இயல்பாக எடுத்துக்குவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும், ஒரு பாதிப்பு வராது இல்லையா. அப்போ படத்தை நீங்கள் படமாக பார்த்தா நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. இதை புரிய வைக்கிறாங்க, இங்கே செய்பவனும் இல்லை அனுபவிப்பவனும் இல்லை, அவைகள் எல்லாம் தோற்றங்கள் மட்டுமே, நானோ பரம்பொருள், அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், அவைகள் என்னை தொடவே முடியாது அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்தை இங்க நிதாகனுக்கு ரிபு மகரிஷி எடுத்து சொல்றார். அப்ப இதெல்லாம் கேட்டு கேட்டு நிதாகன் உள் வாங்கும் போது மட்டும்தான் அவன் திட ஞானி ஆக முடியும். அதாவது திட ஞானி அப்படிங்கிறது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்டு நம்ம மாறிடுவோமா? ஒரு விஷயத்தை நம்ம திடமாகணும் அப்படின்னா அடிக்கடி அந்த விஷயத்துல நம்ம தொடர்புல இருந்துகிட்டே இருந்தா தான் திடமாக முடியும். ஏதோ ஒரு நாள் வந்து கதை கேட்கிற மாதிரி கேட்டு போய் பத்து நாளைக்கு கிளாஸ்க்கே வரல அப்படின்னா அது எப்படிங்க அந்த பாடத்தில் நம்ம ஜெயிக்க முடியும்? நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது ஏதோ நம்மளும் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வகுப்புக்கு வந்து போகக்கூடாது. அதாவது ஒவ்வொரு டைம் அது என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப டெப்த்தில் போய் ஆராய்ந்து பார்த்து மீண்டும் மீண்டும் அதை கேட்டு மனசுக்கு நல்ல புரிதல் கொடுக்க கொடுக்க தான் அந்த மனம் பக்குவமாகும். அப்போ அதுக்கு தான் 12 வருஷம் குருகுல வாழ்க்கை தேவைப்படுது. குருகுல வாழ்க்கை ஏன் 12 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா, குரு கூடவே பயணிக்கணும், குரு கூடவே இருக்கணும், குரு சொல்றதெல்லாம் கேட்கணும். அப்போ குரு அவனை வந்து தயார்படுத்தி அவனை தகுதியானவனாக மாற்றி தன்னுடைய நிலைக்கு அவனை உயர்த்தி அவனை வெளியே அனுப்புவார். அப்போ தான் அவன் உலகத்துக்கு உபகாரமாக வாழ முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சனாதன தர்மத்தினுடைய உயரிய கல்வி முறை தான் நம்முடைய வேதக்கால கல்வி, குருகுல கல்வி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி தான் இந்த ரிஷிகள் பூரா அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால வாழையடி வாழையாக பல ரிஷிகள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம இவ்வளோ விஷயங்களை கேட்க முடியுது. அப்போ நீங்கள் இந்த பாடலில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் செய்பவனும் இல்லை, நான் அனுபவிப்பவனும் இல்லை, அவைகள் எல்லாம் வெறும் தோற்றங்கள் மட்டுமே. அப்ப இது யாருக்கு புரியும்? இந்த ஞானம் வந்தவனுக்கு தான் புரியும். அடுத்த பாடல சொல்றார், யதா தீப பிரபா நித்யம் பிரகாசயதி பூதலம் ததா சிதாத்மா சர்வசிய பிரகாசோ நாஸ்தி வைப்ருஜத். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு விளக்கு ஒளியானது எப்படி எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்தி வெளிச்சம் போட்டு காட்டுகிறதோ, அதுபோல ஆத்மாவின் அறிவு ஒளியாகிய சித்து ஒளி இங்கே எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அந்த வெளிச்சத்தினால் இங்கு அனைத்து அனுபவங்களையும் வெளிப்படுத்துகிறது என்பதாக ஒரு அருமையான பாடல் மூலமாக இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இது வந்து நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓமானம், அதாவது ஒரு தீபம் வந்து ஒரு இடத்துல இருட்டான இடத்துல நீங்கள் ஏற்றி வைக்கிறீங்க. இப்போ கார்த்திகை தீபம் வந்தது, எல்லாரும் கார்த்திகை தீபம் ஏற்றிருப்பீங்க. அப்போ அந்த தீபம் ஏன் ஏற்றுறோம், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரகாசமான வெளிச்சம் வர்றதுக்கு. அப்போ வீடு இருளடைஞ்சு கிடைச்சிருக்கு, அங்கே ஒரு வெளிச்சத்தை ஏற்றின உடனே அந்த தீபம் எரிய ஆரம்பித்த உடனே அந்த வீட்டு பூரா பிரகாசிக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த தீப ஒளியினால் அறிந்து கொள்ள முடிகிறது, தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுவே இருட்டாக இருந்தால் நம்ம தெரிந்து கொள்ள முடியுமா, அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப எப்படி நாம இந்த புறத்துல இருக்கக்கூடிய விசே சுகங்களை ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற தீப ஒளி எப்படி நமக்கு தேவைப்படுதோ அது மாதிரி நம்முடைய அகத்துக்குள்ள ஏகப்பட்ட அஜ்ஞானங்கள் நிறைந்திருக்கிறது, அறியாமைகள் புதைந்திருக்கிறது. அந்த அஜ்ஞானங்கள் அறியாமைகளை நீக்குவதற்கான ஒரு ஒளி தேவைப்படுது இல்லையா? அந்த ஒளி வந்து வெளிச்சம் போட்டு காட்டினாதான் நம்ம இடத்துல இருக்கிற குப்பை அழுக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்ப அதுக்கு தான் இங்க நமக்கு புற அறிவாக இந்த சாஸ்திரம் பயன்படுது. இது நம்ம உள்ள போக போக நம்முடைய ஆத்ம ஒளி சித்து ஒளி பிரகாசிக்க தொடங்கும். அப்ப நம்முடைய அறிவு ஒளி பிரகாசிக்க தொடங்கும் போது மட்டும்தான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இங்கே ஆழமாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த தீப ஒளிய மகான்கள் உதாரணமாக நமக்கு புரிய வைக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே இது நம்ம பாடத்திட்டங்களில் நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு, தீப ஒளி கொடுத்தாச்சு, சூரிய ஒளி கொடுத்தாச்சு. இது அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணுங்க. அடுத்த பாடல் சொல்லுது, அகமேவ ஜகத் ரூபம் நான்யதஸ்தி கதாச்சனா, அகமேவ பரம் பிரம்மா சர்வம் பிரம்மமயம் ஜகத். இங்க என்ன சொல்றாருன்னா, அகமேவ ஜகத் ரூபம், நானே இந்த உலகமாக தோன்றுகின்றேன். நான்யதஸ்தி கதாச்சனா, நான் அன்று வேறு எதுவுமே இங்கே இல்லவே இல்லையே, நான் மட்டுமே இருக்கின்றேன், நானே இந்த உலகமாக தோன்றுகின்றேன். அகமேவ பரம் பிரம்மா, நானே அந்த பரமாத்மா, நானே அந்த பரம் பிரம்மம். சர்வம் பிரம்மமயம் ஜகத்து, எப்படி அருமையா புரிய வைக்கிறார் பாருங்க. இங்க எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். அப்ப இங்க இருப்பது பிரம்மம் மட்டும்தான், இங்க பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, பிரம்மத்துக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை. அப்ப இங்க இருப்பதெல்லாம் என்னங்க பார்த்தா, ராமசாமி தெரிகிறாரே, குப்புசாமி தெரிகிறாரே, கமலா தெரிகிறாளே, விமலா தெரிகிறாளேன்னா, நீங்க அதை கமலாவா விமலாவா பாக்குற வரைக்கும் கமலா தெரிவா விமலா தெரிவா, ராமசாமியா பாத்தீங்கன்னா ராமசாமி தெரிவாரு. ஆனா என்னுடைய இருப்புனால அவர் இருக்கிறார், என்னுடைய இருப்புனால அது இருக்குது, அவள் இருக்கிறாள் அப்படிங்கிற, அவன் அவள் அது அப்படிங்கிற எல்லாமே தன்னுடைய தன்மையினால் தெரிகின்றது. அதாவது தன்னுடைய தன்மை நிலை இருப்பதினாலே என்னுடைய இருப்பினால் இங்கெல்லாம் பிரகாசிக்கிறது. அதனாலதான் என்னுடைய சித்து ஒளி பிரகாசத்தினாலே, என்னுடைய அறிவு ஒளி பிரகாசத்தினாலே இங்கு எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப எல்லாம் அறியப்படுவது என்னுடைய இருப்பினாலே, அப்படி இருப்பதினால் இங்கு நானே உலகமாக தோன்றுகின்றேன். அப்ப இங்கு எனக்கு வேறாக எதுவும் இல்லை. அப்ப நான் யார் மீது இங்கு விருப்பு காட்டுவது, யார் மீது நான் இங்கு வெறுப்பு காட்டுவது? என்னுடைய உண்மை நிலை எனக்கு புரிந்துவிட்டால் நான் யாரை வெறுப்பேன், யாரை விருப்பமடைவேன்? இரண்டுமே செய்ய முடியாது. ஏன்னா நானே சர்வமாக இருக்கிறேன், சர்வம் பிரம்மமயம் ஜகத் அப்படின்னு ரொம்ப அருமையா புரிய வைக்கிறார். அது நிதாங்கன் அப்படியே உள் வாங்கி வாங்கி ஒரு உயர் பரிமாண நிலைக்கு உயர்ந்துக்கிட்டே வரான். அதுதான் இந்த ரிபுகீதையினுடைய ஆழமான சாரம். அந்த நிலைக்கு இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உயர வேண்டும் என்று மகான்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஆகவே இதை நீங்கள் நல்லா உள்வாங்கி புரிஞ்சுக்குங்க, புரிந்து கொண்டதை நடைமுறைப்படுத்துங்கன்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கதை கேட்குற மாதிரி கேட்டு போயிடாதீங்க, திருவள்ளுவருடைய திருக்குறளை கொஞ்சம் கவனப்படுத்தி பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அப்போ நல்லா கற்றுக்குங்க, தப்பில்லாமல் கற்றுக்குங்க, அதன்படி நிற்க பாருங்களேன் அப்படின்னு நம்ம கெஞ்சிரும். அது திருவள்ளுவர் காலத்திலேருந்து கெஞ்சுறாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை, யாரும் எல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, தெளிவாக கற்றுக்கிறதுக்கோ கசடரை கற்றுக்கிறதுக்கோ ஒருத்தரும் தயாராக இல்லை. இப்படி இருக்கிறதுனால ஞானிகள் வந்து ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, சிஷ்யர்கள் கிடைக்க மாட்டாங்களா, இதை உள்வாங்கி உபகாரம் பண்ண மாட்டாங்களா, இந்த உலகத்துக்கு பயனுள்ள அடுத்த பாதை திறக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பரிதவிக்கிறாங்க. அந்த காலத்திலேயே அப்படி இருக்கு அப்படின்னா இந்த கலியுகத்தில் எப்படி இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அதாவது ஒரு நல்ல சீடன் கிடைக்கணும் அப்படின்னா குரு எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே நம்ம பார்க்குறோம், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அந்த மாதிரி நல்ல யுகத்தில் ஒரு சத்திய யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம் அப்படிங்கிற யுகங்களிலெல்லாம் மகான்கள் எடுத்த முயற்சி பல மடங்கு முயற்சிகளாக பார்க்க முடியும் போது, இந்த கலியுகத்தில், இந்த கலியுகத்தில் ஒரு நல்ல மாணவன் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப முயல் கொம்பு மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப கஷ்டம். பார்ப்போம், அதே மகான்கள் தான் நமக்கு என்ன, நம்மளை மாதிரி விரக்தி அடைகிறவருக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் விதைகளை தூவுங்க, விளைச்சல் தானாக நடக்கட்டும், ஆனால் அதுக்காக நீங்கள் விதைகளை தூவாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சரி விதைகளை நம்ம தூவுவோம், அது எப்போ விளைச்சல் ஆகுது ஆகட்டும், அப்புறம் என்ன பண்ண முடியும், நம்மளால் அதுதான் செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே மகான்கள் வந்து இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்ப இங்க அகமேவ ஜகத்ரூபம், நானே உலகமாக தோன்றுகின்றேன். ஏன்னா நான் இருப்பதினால் உலகம் இருக்கிறது, நான் அன்றே வேறு நிஜம் இல்லை. நான்யதஸ்தி கதாச்சனா, நான் இல்லாமல் இங்கு எதுவுமே கிடையாது. அகமேவ பரம் பிரம்மா, நானே அந்த பரமாத்மா, நானே அந்த பரம் பிரம்மம். சர்வம் பிரம்மமயம் ஜகத்து, அப்ப இங்க எல்லாம் பிரம்மமயம், என்னுடைய இருப்பினால் எல்லாம் இருக்கிறது, அப்ப நானே எல்லாமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க உபதேசம் கொடுப்பதாக பார்க்கிறோம். அடுத்த பாடல் மீண்டும் பார்ப்போம். ஏவம் நாத்வா மனுஷ்யேந்திரா பிரம்ம பாவம் சமாஸ்திருதா ந பஸ்யதி புனர் துக்கம் ந பஸ்யதி சுகம் ததா. பரம்பொருளின் உண்மையை உணர்ந்து அதில் நிலை பெறும் ஞானி இனி சுகம் துக்கம் என்ற இருமைகளில் சிக்க மாட்டான். எப்படி அருமையை சொல்றார் பாருங்க. பரம்பொருளின் உண்மையை உணர்ந்து அதில் நிலை பெறும் ஞானி, அப்ப எப்படி ஒருத்தன் நிலை பெற முடியும்? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, தவறில்லாமல் அதை பாடத்தை படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்து விட்டான் என்றால் அவன் தன்னை பிரம்மமாக உணர்ந்து விட்டான். அப்படிப்பட்ட ஞானி, பரம்பொருளின் உண்மைத்தன்மையை உணர்ந்துவிட்ட ஞானிக்கு இந்த உலகம் என்பதிலே சுகம் துக்கம் என்ற இரட்டைகள் இல்லை, இருமைகள் இல்லை என்று ரொம்ப அருமையா சொல்றார். நான் பசியதி புனர் துக்கம், நான் பசியதி சுகம் ததா. இங்க துக்கமும் இல்லை சுகமும் இல்லை, ஏனென்றால் இருமைகள் இல்லை, இருப்பது இறைவன் மட்டுமே. அப்ப இங்க இறைவன் மட்டுமே இருக்கிறான் அப்படின்னா அந்த இருப்பாக எல்லாம் இருக்கிறது இல்லவா, அதில் இந்த உடலும் மனசும் அந்த இருப்பு பிரகாசிப்பதற்கான ஒரு ஊடகம் என்று புரியும் போது இந்த ஊடகத்தின் வழியாக இந்த உலகம் விரிகின்றது. அப்படி விரிகின்ற உலகத்துக்கு உதாரணமாகவே இந்த ஊடகம் இருப்பதினால இங்கு என்னுடைய இருப்பினாலே எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானிக்கு, அந்த பரம்பொருளின் உண்மையை உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிகளுக்கு இங்கு சுகம் துக்கம் என்ற இருமைகள் கிடையவே கிடையாது அப்படின்னு இந்த மந்திரத்தை ஆணித்தரமாக சொல்லிவிடுகிறார். அடுத்த மந்திரம் சொல்றார். அகமேவஹி சர்வத்ர நான்யதஸ்தி கதாச்சனாம் அகமேவ பரம் பிரம்மா சர்வத்ர சமவஸ்திதம். அப்படி அருமையா ஒரே மாதிரி சொல்லிட்டே வர்றார். அகமேவஹி சர்வத்ர, எங்கும் நானே இருக்கின்றேன். அகமேவ ஹி சர்வத்ர, எல்லாமாக நானே இருக்கின்றேன். எல்லா இடத்திலும் எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறேன். அப்போ உடனே நான் தான் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன் அப்படின்னு உடனே நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? நானே எங்கும் இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். வெட்டவெளி அப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த வெட்டவெளி தன்மை எப்படி இருக்கு? எங்கும் வியாபித்து இருக்கு. உங்களுக்கு முன்னாடியும் இருக்கு, பின்னாடியும் இருக்கு, உங்களுக்கு மேலையும் இருக்கு, கீழேயும் இருக்கு, உங்க உள்ளேயும் இருக்கு, வெளியும் இருக்கு. அப்ப வெட்டவெளி இல்லாத இடமே இல்லை. அந்த வெட்டவெளிக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருக்கு. அப்ப அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பிரபஞ்சம்னு சொல்லிட்ட பிறகு அதுல நம்ம பிரிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை. அதுக்குள்ள வந்து பூமின்னு ஒரு பந்து, அந்த பூமிக்குள்ள மனிதன், அப்புறம் மண்ணு, அப்புறம் அதுல புழு பூச்சி அப்படின்னு எல்லாம் பார்க்க வேண்டாம். எல்லாமே வெட்டவெளிக்குள்ள இருக்கு. அப்போ அந்த அகமேவகி சர்வத்ரனா எல்லாமாக நானே இருக்கிறேன் அப்படிங்கும் போது இங்க அந்த வெட்டவெளித்தன்மைக்குள்ள ஊடுருவி இருப்பதினால் நானே எல்லாமாக இருக்கிறேன் ஒண்ணு. இன்னொன்னு, நான் வெட்டவெளிங்கிறது எப்படிப்பட்ட நிலைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். வெட்டவெளிங்கிறவனே அது ஒன்று மற்ற சூன்யம்னு புரிஞ்சுக்க கூடாது. அது ஒரு ஸ்பேஸுங்க, அது அப்படியே கண்ணுக்கு தெரியாம இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் வெட்டவெளித்தன்மைங்கிற மாதிரி அப்படியும் கற்பனைக்கு போயிடுறாங்க. வெட்டவெளினவுடனே அது அனுபவத்துக்கு வராத ஒரு விஷயம், அதை பார்க்க முடியாது, அது இன்ஃபினிட்டி, அது ஸ்பேஸ், அப்படி இப்படின்னு கொஞ்சம் சயின்ஸும் படிச்சுட்டு அப்படி ஒரு குழப்பத்துக்கு போயிடுறாங்க. பட் உண்மையான வெட்டவெளித்தன்மை என்ன அப்படின்னா அது அறிவு. அப்ப எப்படி அந்த அறிவு இருக்குன்னா, எங்கும் வியாபித்திருக்கிற அந்த அறிவு இந்த ஊடகத்துக்குள்ள ஊடுருவி இந்த ஊடகத்தை உண்டாக்குது. பாத்தீங்களா, உடம்பை உண்டாக்குது, அந்த உடம்புல மனசை உண்டாக்குது, அதுல புலன்களை உண்டாக்குது, அந்த ஐந்து புலன்களின் மூலமா அனுபவங்களை பெறுகிறது. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் மனதுக்கு கிடைச்சாலும், அதாவது கண்ணால் ஒன்றை பார்க்குது, காதால் ஒன்றை கேட்குது, நாக்கால் ஒன்றை சுவைக்குது, அதுக்கு இந்த உடம்பு ஒரு கருவிதான். ஆனா இந்த கருவியை கொண்டு அந்த மனதில் அனுபவங்களை பெற்றாலும் அந்த அனுபவிப்பவன் யாரு? எதன் அதிஷ்டானத்தில் அந்த மனசு இருக்கு, எதன் அதிஷ்டானத்தில் அந்த உடம்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவின் அதிஷ்டானத்திலே, அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே, அந்த உயிரின் அதிஷ்டானத்திலே, அந்த உணர்வின் அதிஷ்டானத்திலே. இப்படி புரிஞ்சுக்கணும். அந்த உணர்வு, அந்த அறிவு, அந்த ஆத்மா, அந்த பிரம்மம் இருப்பதினால் இந்த உடலும் மனசும் இயங்குது. அப்போ இந்த உடலும் மனசும் இயங்குவதனால இந்த உலகம் தெரியுது. அப்போ இந்த உலகம் தெரிவதற்கான ஒரு ஊடகம் இந்த உடல் மனம் என்பது புரிந்துவிட்டா, அப்போ என்னுடைய இருப்பினால் இங்கு எல்லாம் இருக்கிறது என்று புரிந்துவிட்டால் நான் மட்டுமே இருக்கின்றேன், ஏனென்றால் எனக்கு வேறாக எதுவும் இல்லை, இவைகள் எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தூய அறிவாகிய ஆத்மாவாகிய என்னிடத்தில் இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி நான் உங்களுக்கு புரிய வச்சேன், கடந்த முறை பாடங்களெல்லாம் எடுக்கும்போது, இப்போ இது முன்னாடி இருக்கிறது பேனா, இது பென்சில், இது புத்தகம்னு எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சுது? உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குங்காட்டி தானுங்க இது பேனான்னு சொல்கிறீங்க, இது பென்சில்னு சொல்கிறீங்க, இது புத்தகம்னு சொல்கிறீங்க, இது அக்ரிணை பொருட்கள். அடுத்தது உயிர் பொருட்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு உயிர் இருக்கிறதுனால தானுங்க நீங்கள் உங்கள் வைஃப் இது என்னுடைய மனைவிங்கிறீங்க, அல்லது பெண்மணிகள் என்ன சொல்கிறீங்க, இது என்னுடைய கணவன் சொல்கிறீங்க, என்னுடைய குழந்தைகள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் குழந்தைகள் உங்களுடைய உறவுகள் எதுவாக வேணால் இருக்கட்டுமே, அது யார் இருக்கிறதுனால இருக்குது? நீங்கள் இருக்கிறதுனால இருக்குது. நீங்கள் இல்லைன்னா உறவுகளே இல்லை, அதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இல்லைன்னா உறவுகளே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடிய மாட்டேங்க. அது எப்படிங்க, நான் இல்லைன்னா உறவு இல்லாமல் போகுமான்னா? நைட்டு தூங்கும்போது உறவு விட்டுட்டீங்களே, அப்போ யார் விட்டா? உங்கள் உறவுகள் உங்களை விட்டாங்களா, நீங்கள் உறவுகளை விட்டீங்களா? உறவெல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் பார்க்கல, இல்லை உறவு விட்டுட்டீங்கல்ல. டீப் ஸ்லீப் போன பிறகு உங்களுக்கு கணவன் யார், குழந்தைகள் யார், பேங்க் பேலன்ஸ் என்னன்னு எதுவுமே தெரியாமல் தானே தூங்கிட்டு இருக்கீங்க. நான் பல முறை இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். ஏன்னா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட லைவ்ல இருக்கிற வரைக்கும் தானே, தூங்கும்போது கணவன் யாரும் மனைவி யாருன்னு தெரியாது, ஆனா பெண்ணான்னு தெரியாது, இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரியாது அப்படின்னு ஏகப்பட்ட விளக்கங்கள் உங்களுக்கு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க என்னுடைய விழிப்பு நிலையில தான் இந்த உலகம் அனுபவமாகும் போது உறவுகள் அனுபவமாகும். அப்போ என்னுடைய விழிப்பு நிலையில உலகம் அனுபவமாகும் போது உலகத்துல பேனா பென்சில் ரப்பர் அல்லது புத்தகம் அப்படின்னு அக்ரிணை பொருட்கள் எனக்கு அனுபவம் ஆவது போலவே உயிர் பொருட்களாகி என்னுடைய உறவுகளும் அனுபவமானாலும் அது நான் இருக்கிறதுனால இருக்குது. அப்ப இங்க நான் மட்டுமே இருக்கிறேன், அகமே வகை சர்வத்திர, இங்கு எல்லாமாக நானே இருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய விழிப்பு நிலை பிரகாசத்தினாலே என்னுடைய அறிவு இந்த உடலையும் மனதையும் ஊடகமாக கொண்டு பிரகாசிப்பதினால் எனக்கு உலகம் தெரிகிறது. இந்த உடலும் மனமும் ஒடுங்கிவிட்டால் எனக்கு உலகம் தெரியாது. அதான் இங்க முக்கியமான பாயிண்ட், ஹைலைட்டட் பாயிண்ட். எப்போ ஆத்மாவுக்கு உலகம் அனுபவம் ஆகும், உடம்பும் மனசும் விவகாரத்துக்குள்ள வந்தா தான் அனுபவம் ஆகும். அந்த உடம்பும் மனசும் வேண்டான்னா ஆத்மாவுக்கு உலகம் அனுபவம் ஆகாது. அப்ப நான் இதை எப்படி உங்களுக்கு புரிய வச்சேன், நீங்க இருக்கீங்க, உங்களை நீங்க பார்க்கணும், என்னென்ன அனுபவம் ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி தேவைப்படுது. அப்போ நீங்க உங்களை அனுபவமாக்கி பார்ப்பதற்கு ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறீங்க, அப்படியே உங்களுடைய முழு உருவம் அந்த கண்ணாடியில தெரியுது. அப்போ அந்த கண்ணாடியில உங்களை முழுசா நீங்க பார்த்து அனுபவிப்பதற்கு எது ஆதாரமா இருக்குது, அந்த ஊடகம் அந்த கண்ணாடி. அது மாதிரி எங்க ஆத்மா தன்னை முழுவதுமாக அனுபவம் ஆக்குவதற்கு ஊடகமாக இந்த உடலையும் மனதையும் பயன்படுத்தும் போது இந்த உடலையும் மனதையும் கொண்டே உலகத்தை அறியுது பாருங்க. இது பேனா, இது பென்சில், இது என் மனைவி, இது என் கணவன், இது என்னுடைய குழந்தைகள், இது என்னுடைய உறவுகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையை உருவாக்குறது இந்த உடலும் மனசும் இருப்பதினால. அப்ப இது இருந்து இதையெல்லாம் நமக்கு வெளிப்பட்டு இதெல்லாம் எனது அப்படிங்கிற அபிமானம் வந்துவிட்டால் அங்க மனசு வந்துடுது. ஆனால் இது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சிட்டா அங்க அறிவு நிக்குது. அப்ப இதுதான் நம்ம அவமானம் உங்களுக்கு புரிய வைக்கும் போது என்ன சொல்ற, கண்ணாடி முன்னாடி போய் நின்று அந்த கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பமானது என்னுடைய பிரதிபிம்பம் தானே, அது உண்மை இல்லை என்று நான் உணர்ந்து விட்டா நான் அதை பெருசா பொருட்படுத்த மாட்டேன். ஆனா அதுதான் நான் என்ற ஒரு அபிமானம் வச்சுட்டா என்ன ஆயிடும், அதுல இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் பார்த்து எனக்கு வருத்தப்பட வேண்டியதா வந்துடும். அப்ப இது மாதிரி மைண்டினுடைய பிளேவை கொஞ்சம் கவனிச்சுட்டு இங்க ஆத்மாவின் இருப்பில இந்த உலகம் அனுபவம் ஆகிறது. அப்ப உண்மையில் நான் யார், நான் அந்த தூய அறிவு, நான் அந்த ஆத்மா, நான் பிரம்மம், அகமேவ பிரம்மம், நானே பரம்பொருள். அப்ப அதுதான் இங்க சொல்லுது, அகமேவ சர்வத்திர நான்யதஸ்தி கதாச்சனா, எங்கும் நான் மட்டுமே இருக்கின்றேன், எனக்கு அப்பால் வேறொரு நிஜமும் கிடையாது, எந்த ஒன்றும் நிஜமே கிடையாது, நான் இருப்பதினால் இங்க இருக்கிறது, நான் இருக்கிறதுனால கண்ணாடியில் உருவம் தெரிகிறது, நான் இல்லாவிட்டால் கண்ணாடியில் எந்த உருவமும் கிடையாது, எந்த நிஜமும் கிடையாது. அப்ப என்னுடைய இருப்பினாலே எப்படி இந்த உலகத்திலே கண்ணாடியில் என்னுடைய உருவம் பிரதிபிம்பித்து காணப்படுகிறதோ, அதுபோல பிரம்மத்தின் இருப்பினாலே இந்த உலகம் உண்டாகி இருக்கிறது. அப்ப இங்க உலகமாக தெரிவது யாருன்னா பிரம்மமே தான். சரி, அப்படிப்பட்ட பிரம்மம் எப்படி இந்த உலகத்தை பார்க்குது, இந்த உடலும் மனம் என்ற ஊடகத்தை கொண்டு பார்க்குது. அப்ப இந்த உடலும் மனமும் கொண்டு ஊடகத்தை கொண்டு பார்ப்பவன் யார்? பார்ப்பவனாகிய மனசு. அப்ப பார்ப்பவனையாக என் மனசு தான் இதை பார்த்து இது இது இன்னது என்று பகுத்தறியும் போது அந்த மனமா நான் இல்லை, அந்த பார்ப்பவன் என்ற ஊடகம்தான் மனசு. ஆனா பார்க்கப்படும் பொருளும் அந்த மனம் இருப்பதனால் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமான பார்வை அதுதான் பிரம்மம். அப்ப அதான் நம்ம எப்படி திருப்பட்டியில சொல்லிக் கொடுக்குறோம், ஒப்படியில சொல்லிக் கொடுக்குறோம், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுபவைகள் அனுபவம். அப்ப இங்க அனுபவம் பிரம்மம். ஆனால் அந்த அனுபவம் எப்ப நிகழும்? அனுபவிப்பவன் ஒருத்தன் வேணும், அனுபவிக்கப்படும் பொருட்கள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அனுபவம் நிகழும். அனுபவிப்பவன் இல்லாவிட்டால் அங்கு அனுபவிக்கப்படுபவைகளும் இல்லை. அப்ப மனசு இல்லாவிட்டால் இங்கு உலகம் இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிட்டா, இங்க எல்லாமே மைண்டினுடைய பிளே, மனசு இருக்கிறதுனால எனக்கு இப்படி எல்லாம் உலகம் தெரியுதுங்க, எனக்கு இப்படி எல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறார்கள், இது இது இன்னது என்று சொல்லப்பட்டதை உள்வாங்கி கொண்ட மனசு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. இதுதான் உங்களுக்கு புரியணும். ஏன் அப்படின்னா, இதை உங்களுக்கு எளிமையா நான் புரிய வைக்கிறது தான் நிறைய கதைகள் ஓமானங்கள் உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ நீங்க பிறப்பால வந்து ஒரு இந்து மதத்துல பிறந்துட்டீங்க, உங்களை கொண்டு போய் அம்மா வந்து வறுமையின் காரணமா ஒரு குப்பை தொட்டியில போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு முஸ்லீம் எடுத்து வளர்த்துறாரு உங்களை. அந்த முஸ்லீம் எடுத்து வளர்த்தும் போது நீங்க வந்து இந்துவா முஸ்லீமான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை கொண்டு குப்பை தொட்டியில போட்டாச்சு, பிறந்தது இந்துக்கு பிறந்தீங்களா முஸ்லீம் பிறந்ததா தெரியாது, போட்டாச்சு. இப்போ நீங்க வளர்றது முஸ்லீம் கிட்ட வளர்ந்தா உங்க மைண்ட் என்ன பிளே பண்ணும்? நான் முஸ்லீமுடைய ஆள், முஸ்லீம் அப்படின்னு முடிவு பண்ணிடுது இல்ல. அப்ப இப்படிதான மதம் உங்களுக்கு திணிக்கப்படுது, பிறப்பின் அடிப்படையில மதம் திணிக்கப்படுது. அப்ப நீங்க யார் இடத்துல வளர்றீங்களோ அந்த மதம் சார்ந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் அந்த சமயம் சார்ந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் அது மட்டுமா, அப்புறம் மொழி சார்ந்த வாழ்க்கை, அப்புறம் கல்வி சார்ந்த வாழ்க்கை. அப்புறம் கல்வி என்ன சொல்லுது? நீ டாக்டருக்கு படிச்சிட்டப்பா இனிமேல் நீ டாக்டர், நீ வக்கீலுக்கு படிச்சிட்டப்பா இனிமேல் நீ வக்கீல் அப்படின்னு மாத்தி மாத்தி இந்த உலகத்துல மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள்ல தான் நம்ம சிக்கிறோமே தவிர, உண்மையில் நான் யார் அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா நாம இந்த உடம்பு கிடையாது மனசும் கிடையாது. அப்ப இந்த உடம்பும் மனசும் ஆத்மா தன்னை அனுபவமாக்குவதற்கான ஊடகமாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஊடகம் உபயோகப்படுத்தக்கூடிய விவகாரத்துல போய் சிக்கிக்கிறதுனால அதை உண்மை என்று நம்பி அதுல அல்லல் பட்டு கொண்டிருப்பது தான் இங்க அறியாமை அஜ்ஞானம் என்பதை இங்க மகான்கள் சொல்லி அதை நமக்கு தெளிவா புரிய வைக்கிறாங்க. இப்படி போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீயோ அந்த தூய அறிவு, நீயோ அந்த ஆத்மா, நீயோ பரம்பொருள், ஆகவே அதுதான் நான் என்று நீ உணர்ந்து கொள் அப்படின்னு நீங்க ரிபுமுனிவர் என்ன சொல்ல வராரு நிதாகனுக்கு? எங்கும் நான் மட்டுமே இருக்கிறேன் என்று புரிந்து கொள் நிதாகா, எனக்கு அப்பால் வேறொரு நிஜமும் இல்லை, எனக்கு வேறாக இங்கு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நானே பரம்பொருள், நான் எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றேன், எங்கும் நான் சமமாக நிறைந்திருக்கின்றேன், என்னிடத்துல ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது. இங்க உயர்ந்துட்டேன், அங்க தாழ்ந்துட்டேன், பானைக்குள்ள வந்துட்டதுனால நான் கட ஆகாசம் ஆயிட்டேன், வெளியே இருக்கிறதுனால மகா ஆகாசம் ஆயிட்டேன், பலூன்குள்ள போயிட்டா நான் சின்னதாயிட்டேன், வெளியே வந்துட்டா நான் பெரியவன் ஆயிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் மைண்டு தான் தீர்மானம் பண்ணதே தவிர அதுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா? நம்ம தான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ஓமானம் கொடுத்துருக்குறேன், கடல் நிறைய தண்ணி இருக்கு, நீங்க அந்த கடல் தண்ணியை ஒரு டம்ளர்ல மொண்டு வச்சுட்டதுனால அது டம்ளர் தண்ணின்னு சொல்றீங்க, சொம்புல மொண்டு வச்சுக்கிட்டா சொம்பு தண்ணின்னு சொல்றீங்க, குடத்துல மொண்டு வச்சா குடத்தண்ணி சொல்றீங்க, லாரியில மொண்டுகிட்டு லாரி தண்ணின்னு சொல்றீங்க. அப்ப இந்த லாரி தண்ணி குடத்து தண்ணி சொம்பு தண்ணின்னு சொல்றதெல்லாம் அந்த வெளி வடிவத்தை வைத்து நீங்க தீர்மானிக்கிற தண்ணி. ஆனா உண்மையான தண்ணி எல்லையற்றதா இருக்கு இல்லையா? கடல் எவ்வளவு பிரம்மாண்டம், எல்லையற்ற கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள சுருக்கிக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இது டம்ளர் தண்ணி, இது வந்து சொம்பு தண்ணி, இது குடத்து தண்ணின்னு சொல்றது எப்படி உங்களுடைய அஜ்ஞானமோ அறியாமையோ? அது மாதிரி எங்கும் எதிலும் எல்லையில்லாமல் வியாபித்திருக்கின்ற அந்த வெட்டவெளி ஊடுருவி இருக்கின்ற உடல்களை கொண்டு இங்கு மனிதன் பிரித்து கொள்கிறான். இது வேற அது வேற, அது மிருகம் இது மனிதன், அது பறவை இது பாம்பு அப்படின்னு நாம பிரிச்சு பார்க்கறதெல்லாம் உடல்கள் தான் வேற்றுமை அடைகிறதே தவிர அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிரில் எந்த வேற்றுமையும் கிடையாது. அந்த உடலுக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கின்ற வெளியில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஊடுருவிக்கின்றிருக்கிற அறிவில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப மாற்றங்கள் எல்லாம் எதனால்? அந்த பாத்திரங்களால், வெளியே வைக்கப்பட்ட பாத்திரங்களினால் தண்ணீர் மாற்றம் அடைவது போல, டம்ளர் தண்ணி சொம்பு தண்ணி குடம் தண்ணின்னு சொல்லுவது போல இங்கு உடல் மாற்றத்தினால இது புழு, இது பூச்சி, இது பறவை, இது மனிதன் என்று சொல்கிறோம். ஆனால் புழு பூச்சிக்குண்டான அந்த அறிவு பரிமாணம் ஏன் குறைவா இருக்கு? இப்ப டம்ளர்ல இருக்கிற தண்ணி ஏன் குறைவா இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? டம்ளர் சின்ன சைஸுங்க, அது அவ்வளவுதான் தண்ணி பிடிக்கும். குடம் கொஞ்சம் பெருசுங்க, அதுல நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது போல, இங்க உடல் வித்தியாசப்படுவதனால, மனசு வித்தியாசப்படுவதனால அறிவில் வித்தியாசம் இருக்கு. ஆனா உண்மையில் அந்த அறிவில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அறிவு எப்பொழுதும் போல எங்கும் எதிலும் வியாபித்திருக்கு. எல்லையற்ற அந்த பேரறிவு, அந்த பேருணர்வு, அந்த பரமாத்மா, அந்த பரபிரம்மம், அந்த வெட்ட வெளி எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. ஆனால் அது ஊடுருவி பாய்கின்ற உபாதிகள் ஆகிய உடல்களை பொறுத்து வேறுபாடுகள் தெரிகிறது. அப்ப இதுக்கு தான் நம்ம இந்த உதாரணம் சொல்றோம். தண்ணீர் எங்கும் நிறைந்திருக்கிறது, கடல் எங்கும் இருக்கிறது. ஆனால் அந்த எல்லையற்ற கடலிலே ஒரு சொம்பு தண்ணியை மொண்டு வச்சுக்கிட்டு இது ஒரு சொம்பு தண்ணி என்று சொல்வது போல மனிதன் இது போன்ற உலக விவகாரங்களில் சிக்கி கொண்டிருக்கின்றான் என்பதை இங்கு சுட்டி காட்டுவது தான் இங்க சாஸ்திரத்தினுடைய சாரமா பார்க்கிறோம். இங்கு ரிபு முனிவர் அதை புரிய வச்சுக்கிட்டு சொல்றாரு, அகமேவ பரம் பிரம்மம் சர்வத்திர சமவஸ்திதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க. சர்வத்திர சமவஸ்திதம், அதாவது நான் எங்கும் நிறைந்து இருப்பது மட்டுமல்ல, எங்கும் சமமாக நிறைந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய சமத்துவத்தை புரியாமல் நீ என்னை பிரித்து பார்க்கின்றாய். ஏனென்றால் நீ உபயோகப்படுத்துகின்ற ஊடகத்தின் வருகின்ற பிரச்சனையை தவிர என்னிடத்தில் பிரச்சனை இல்லை. அகம் சர்வத்திரம் சமத்துவம் சமவஸ்திரம், ஆனால் என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை. நான் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற என்னுடைய வைபவத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் உடலை வைத்துக் கொண்டு, மனதை வைத்துக் கொண்டு வேற்றுமைகளை பார்ப்பது அஜ்ஞானம், அறியாமை என்று இங்க ரொம்ப ஒரு இன்டெப்தா புரிய வைக்க பார்க்கிறார் ரிபு முனிவர். அடுத்த பாடல் சொல்றார், நாகம் தேகோ நமே தேகோ நாகம் மன்யே கதாச்சனா அகமேவ நிராகாரோ நிர்விகல்போ நிராமய. இங்க என்ன சொல்றாருன்னா, நான் உடல் அல்ல, உடல் எனக்கு சொந்தமும் அல்ல. நாகம் தேகோ, நாகம் அப்படின்னு அதை பிரிக்கணும். நான் அகம், நாகம், நாகம் தேகோ, நான் உடல் அல்ல, நான் தேகம் அல்ல. நமே தேகோ, உடல் எனக்கு சொந்தமும் அல்ல. நாகம் மன்யே கதாச்சனா, நான் மனமும் அன்று, நான் மனமும் அல்ல. அகமேவ நிராகாரோ, நானோ ரூபமற்றவன், இரண்டில்லாதவன், நிர்விகல்போ நிராமயகா, துன்பமற்றவன் அப்படின்னு எவ்வளவு அருமையா புரிய வைக்கிறார் பாருங்க. அப்ப இதெல்லாம் எதை குறிப்பிடுது? அந்த தூய் அறிவாகிய ஆத்மாவை குறிப்பிடுது, வெட்ட வெளியை குறிப்பிடுது, பிரம்மத்தை குறிப்பிடுது, அந்த அறிவை குறிப்பிடுது. அப்ப இங்க இந்த வார்த்தைகள் பூரா எதை நோக்கி திரும்புது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆத்மாவுக்கு உண்டான ஒரு டெபினேஷனா இதை பாக்குறோம். அதாவது நானோ ரூபமற்றவன், இரண்டில்லாதவன், துன்பமற்றவன், நிராகாரோ, நிர்விகல்போ, நிரஞ்சனம், நிராமை, எல்லாமே அந்த ஆத்மாவுக்கு உண்டான அடைமொழிகள். அப்ப அந்த ஆத்மாவிற்கான அடைமொழிகளை நம்ம உள்வாங்கும் போது, நான் யார் அப்படின்னு நம்ம விசாரித்து பார்த்தா, நான் ஆத்மா அப்படின்னு யார் புரிந்து கொள்கிறானோ அவன் தானே மனித அறிவு பரிமாணத்தின மகத்தானவனாக பார்க்கப்படுகிறான். தன்னை ஆத்மா என்று உணராதவன் வந்து மனிதனே இல்லை என்றுதானே பார்க்கப்படுது. அவன் மனிதன் என்று சொல்லவே முடியாது என்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவன் மனித உருவில் இருக்கலாம், ஆனா அறிவில் மனிதனாகவில்லை இல்லையா. எப்போ மனிதன் வந்து மகத்தானவனாக பார்க்கப்படுகிறான் அப்படின்னு பார்த்தா, அந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துல வந்து தன்னை யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று விசாரித்து விவேகத்தினால விழித்து கொண்டவன் தான் உண்மையில் மனிதனாகவே பார்க்கப்படுகிறான். அப்ப அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லி, அப்படிப்பட்ட ஞானிக்கு அவன், தான் இந்த உடல் அல்ல, இந்த உடல் எனக்கு சொந்தம் அல்ல, நான் மனம் அல்ல, மனம் எனக்கு சொந்தம் அல்ல, ஏனென்றால் நான் ரூபமற்றவன், எனக்கு உருவமே கிடையாது, இரண்டு இல்லாதவன், இன்னொன்னு இருந்தால் தானே நான் இன்னொன்று இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்போ எனக்கு அப்படி இருக்கிற எனக்கு எங்க இருந்து துன்பம் வரும்? எனக்கு வேறாக இன்னொன்று இருந்தால் தானே எனக்கு ஒன்று சுகத்தை கொடுக்க முடியும், ஒரு துன்பத்தை கொடுக்க முடியும். எனக்கு வேறாக இன்னொன்று இல்லவே இல்லை. அப்படி இல்லாத பொழுது எனக்கு எங்கிருந்து சுகம் வரும், துக்கம் வரும்? ரெண்டுமே வராது. அப்ப சுகமும் துக்கமும் ஏன் வருகிறது என்றால், நான் என்னை உடலாக அபிமானிப்பதினால, நான் என்னை மனமாக அபிமானிப்பதினால, இந்த உடலும் மனமும் எனக்கு இருப்பது போல எல்லோருக்கும் இருக்கிறது என்ற கூடுதலான அபிமானம் என்ன பண்ணுது? விவகாரத்தில் ஈடுபட வைக்குது. அப்ப இந்த விவகாரம் தான் நம்முடைய விவேகத்தை தடுக்கிறது. அப்ப நம்ம விவேகம் தடைபடுவதனால நம்முடைய அஜ்ஞானம் என்ன பண்ணுது? அறியாமைக்குள்ள கொண்டு போய் விட்டு நம்மளை உடம்பாகவும் மனசாகவும் வாழ வச்சிடுது. அப்ப நான் இந்த உடம்பு, நான் இப்படிப்பட்டவன், இன்னார் இன்ன ஜாதிக்காரன், அப்புறம் இன்ன படிப்பு, இப்படி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வாழ தெரியாம வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சு கொள்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இதுல யார் ஒருவன் தப்பிக்கிறான்? விழித்து கொண்ட விவேகி மட்டும்தான் தப்பிக்கிறான். அப்ப யார் ஒருவன் மனித பிறவியில வந்து விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்கிறானோ அவனுக்கு இது புரிஞ்சிடும். அப்ப அப்படி புரிய வைக்கிறதுக்கு ஒரு குரு கிடைக்கணும். அப்படிப்பட்ட குரு உபதேசிக்கும் போது அதை உள்வாங்குகின்ற தகுதி அந்த சீடன் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கி கொண்டால் மட்டும்தான் அவன் அந்த உயர் பரிமாண அறிவுக்குள்ள நுழைஞ்சி நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று புரிந்து கொண்ட மறு வினாடி அவனுக்கு இந்த ஜீவிதம் இருக்கும் பொழுதே முக்தி கிடைச்சிடும். அதுக்கு பேரு ஜீவன் முக்தி. அப்புறம் அவன் இந்த ஜீவிதத்தை விட்டு விட்ட பிறகு, இந்த உடம்பை விட்டு விட்ட பிறகு கிடைப்பது விதேக முக்தி. அப்ப இப்படிதான் நாம் இந்த உலகத்துல வாழ்றோம். அப்போ வந்து நிறைய பேர் கேட்கலாம், இப்போ நம்ம இந்த உடம்பு எடுத்து வந்துட்டோம், இப்போ நான் பிரம்மம் ஆயிட்டேன், நம்ம பிரம்மம் ஆன பிறகு எனக்கு எந்த அனுபவங்களும் இல்லையா அப்படின்னா, இப்போ நம்ம உடம்பு இருக்கிற வரைக்கும் எல்லா அனுபவங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த உடம்பு நான் இல்லைங்கிற அந்த நிலைத்தன்மையில நம்ம திடமா இருக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்குன்னு நான் உதாரணம் கடந்த முறை சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, இப்ப நான் போய் கண்ணாடி முன்னாடி நிக்கிற வரைக்கும் என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு என் உருவம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது முடியுமா? நீங்க போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுங்க, எங்க எனக்கு உருவமே தெரியக்கூடாது கண்ணாடியில் அப்படின்னா அது என்ன, எப்படி முடியும்? கண்ணாடி முன்னாடி போய் நின்னா கண்ணாடியினுடைய நியதி என்ன? தன் முன்னாடி எது வந்தாலும் அதை பிரதிபிம்பித்து காட்டுகின்ற நியதியில் இருக்கு, இயல்பில் இருக்கிறது கண்ணாடி. அது மாதிரி இங்க மனசும் உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, நான் பிரம்மம் ஆயிட்டா உலகம் மறைஞ்சு போயிடும் அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. தன்னை பிரம்மம் என்று உணர்ந்து விட்டவனுக்கு உலகம் தெரியாதுன்னு திருமந்திரம் சொல்லுதுங்களேன். அப்ப நான் பிரம்மம் என்று உணர்ந்து விட்டேன், அப்ப எனக்கு உலகம் தெரியாம போயிட்டா எப்படிங்க, என்ன தெரிஞ்சுக்கிறது நான் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். என்ன சொல்ல வராங்க, நான் கண்ணாடி முன்னாடி நிக்கிற வரைக்கும் கண்ணாடியில என் உருவம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது நான் எனக்கு புரியும் இல்ல, கண்ணாடி இருக்கிற உருவம் எனக்கு வேறாக இல்லை, நானே தான் அது. ஆனா அது பிரதிபிம்பம் என்பது எனக்கு தெரியும். அந்த பிரதிபிம்பத்தின் மீது எனக்கு என்ன அபிமானம் இருக்க போகுது? அது தோன்றி மறையக்கூடிய ஒரு மாய பிம்பம், அது கண்ணாடி இருக்கிறதுனால இருக்கு. ஆனா உண்மை உருவம் எது? நான் இந்த பக்கம் இருக்கிறேன். அப்ப என்னுடைய ரியாலிட்டி, என்னுடைய சுயம், என்னுடைய சோர்ஸை நான் விடாம இந்த பக்கம் இருந்துகிட்டு கண்ணாடியில என்னுடைய உருவத்தை பார்த்து நான் ரசிக்கிற மாதிரி நீங்க இந்த அத்யாத்ம ஞானத்துக்குள்ள வந்து உங்களை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை நீங்க ரசிக்கலாம், அதை நீக்க முடியாது. ஏன்? அதுக்குதானே இந்த உடலும் மனசும் ஊடகமா இருக்கு உங்களுக்கு. கண்ணாடி எப்படி உங்க உருவத்தை காட்டி கொடுக்குதோ அது மாதிரி இந்த உடலும் மனசும் இருக்கிற வரைக்கும் உலகம் காட்சியில இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன புரியணும் ஞானம் வந்த பிறகு, இந்த உலகம் என்பது என்னுடைய இருப்புனால இருக்கு, நான் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, நான் உருவாக்கிய ஊடகமாகிய இந்த உடலும் மனசும் இருக்கிற வரைக்கும் இது இருக்கட்டுமே, எனக்கு என்ன கஷ்டம், தெரிஞ்சுட்டு போகுது, அதை பார்த்துட்டு நான் சும்மா ஜாலியா இருக்க வேண்டியதுதான். அப்படிதான் ஞானிகள் வாழ்றாங்க. அதாவது இப்போ என்ன இந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்றேன், குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேன். அந்த கிளி எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டா பல முறை அதையே சொல்லிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரிதான் நானும் உங்களுக்கு திருப்பி திருப்பி இந்த கண்ணாடி உபமானம் பல முறை சொல்லிட்டேன். ஆனா பலருக்கும் புரியவே மாட்டேங்குது. என்னன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அந்த கிளி கூட புரிஞ்சிக்க போல் இருக்கு, ஒரு பறவை கூட நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி பேசிடும் போல் இருக்கு. ஆனா மனிதர்கள் பலரால் இதை புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. நான் இப்ப என்ன இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன் அப்படின்னா, நான் பிரம்மம் என்று உணர்ந்து கொண்ட ஒரு உத்தம ஞானிக்கு உலகம் தெரியாதா அப்படின்னு கேட்டா உலகம் தெரியும். ஆனா உலகம் எப்படி தெரியும்? என்னுடைய இருப்புனால இருக்குதுங்கிறது அவனுக்கு தெரியும். எப்படி? அதுக்கு என்ன உபமானம்? இப்ப நான் என்னை பார்ப்பதற்கு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா கண்ணாடியில என் உருவம் தெரியும். ஆனா அந்த கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் நான் இருப்பதனால் இருக்குதுங்கிறது எனக்கு நல்லா புரியும். அதே சமயம் அந்த கண்ணாடி இருப்பதனால பிரதிபிம்பம் இருக்குங்கிறது எனக்கு புரியும். அது மாதிரி இங்க பிரம்மமாகிய நான் இருப்பதினாலே, பிரம்மமாகிய நான்னா எப்படி, அறிவு ஆத்மா ஆகிய நான் இருப்பதினால என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம் தெரியும். அப்ப இந்த தெரிகின்ற உலகம் எதன் அடிப்படையில் தெரியுது? இந்த உடலும் மனசும் ஊடகமா வச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நானும் ஆத்மா, நான் வந்து இந்த உடல் கிடையாது மனசு கிடையாது, நானும் ஆத்மா. நான் என்ன பண்றேன், என்னை தெரிந்து கொள்வதற்காக உடலையும் மனதையும் உண்டாக்கி அதன் வழியாக உலகத்தை பார்க்கிறேன், என்னையே நான் பார்க்கிறேன்.
அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிகின்ற எல்லாமே என்னுடைய இருப்பினால் இருக்குது. அதுதான் கண்ணாடி ஓமானம். இப்ப நான் இருப்பதனால கண்ணாடியில் என்னுடைய உருவம் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்க இந்த ரெண்டு ஓமானங்களையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். அப்ப அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா கண்ணாடியில் தெரிகிற உருவம் உங்களுக்கு வேறாக இல்லை, அது நீங்க இருக்கிறதுனால இருக்குதுங்கும் போது நீங்க அதை உதாசீனப்படுத்துவீங்களா? படுத்த மாட்டீங்க. சரி, அருமையா இருக்குன்னு அதை போட்டுருவீங்களா? போட்டுறதுக்கும் ஒண்ணும் இல்லை, ஏன்னா அது பிம்பம். அப்ப நீங்க நின்று இங்க நான் இப்படி இருக்கிறனா அப்படி இருக்கிறேன்னா நீங்க உங்களை பாத்துக்கிறீங்க, அவ்வளவுதானே. அந்த கண்ணாடியினுடைய பர்பஸ் என்ன? உங்களை பாக்குறதுக்கு. அது மாதிரி அறிவு தன்னை பார்க்கறதுக்காக இந்த உலகத்தை உண்டு பண்ணி பார்க்குது. அப்ப இந்த உலகம் எங்கிருந்து உண்டாச்சிங்க? வெளியே படைச்சதா இந்த உலகத்தை பிரம்மம்? வெளியே படைக்கவே இல்லை, இந்த உலகம் வெளியே இல்லவே இல்லை. நான் இருக்கிறதுனால இருக்கு, கண்ணாடி இருக்கிறதுனால உருவம் இருக்கு. உருவம் எங்கேயாவது வெளியே இருக்குமா? நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும், ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்ட். இப்ப நான் இருக்கிறேன், கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே என்னுடைய உருவம் கண்ணாடியில பிரதிபிம்பிக்குது. உடனே நீங்க கண்ணாடி பின்னாடி எட்டி பாத்தீங்கன்னா தெரியுமா? இப்ப இதுக்கெல்லாம் நாங்க எப்படி உதாரணம் கொடுப்போம்? ஒரு பெரிய கண்ணாடி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு நாயை கொண்டு வந்து முன்னாடி விட்டோம்னா அந்த நாய் என்ன பண்ணும் தெரியுமா? வல்லு வல்லுன்னு கத்தும், இன்னொரு நாய் வந்துருச்சுன்ட்டு. உடனே அந்த கண்ணாடி பின்னாடி போய் பார்க்கும், அந்த பக்கம் நாய் நிக்குதான்னு பார்க்கும். ஏன்னா அதுக்கு என்ன நினைச்சுக்கோ, நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்கிறான், ஆனா அவனை போய் தொட்டா அவன் பார்க்க முடியல. ஒரு சமயம் அந்த பக்கம் இருப்பானோ இந்த பக்கம் இருப்பானோன்ட்டு அந்த நாய் அலைப்பாயும். அப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் போய் பார்க்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனா அந்த மாய பிம்பம் அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நாயினுடைய உருவம் அப்படி அந்த கண்ணாடியில தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த நாய் என்ன பண்ணுது? தன்னுடைய உருவத்தை பார்த்து தானே கத்தி 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 வாய் ஓஞ்சி செத்தே போயிடுது. அதுதாங்க நம்ம நிலைமை. நம்ம நிலைமை அதே தான், அந்த நாய் ஓமானம் தான் எங்க நமக்கும். நாம என்ன பண்ணிட்டோம்? அறிவு வளராததுனால ஆத்மா ஊடகமாக நம்ம இந்த உடம்பையும் மனசையும் பயன்படுத்தி தன்னை பார்க்குது. அது பிம்பம்னு தெரியாததுனால தேடுது, இன்னும் ஏதாவது கிடைக்குமா, அங்க ஏதாவது கிடைக்குமா, அது தெரியுமா, இது தெரியுமான்ட்டு வெளியே தேடி தேடி கடைசியில செத்தே போகுது. இப்படிதான் மனிதர்கள் பூரா வந்தவ பூரா தன்னை அறிந்து கொள்ள முடியாமலே செத்து போறான். அப்போ நாய்க்கு வந்து ஏன் தன்னை அறிந்து கொள்ளவே முடியல? அதுக்கு ஐந்தறிவு. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட கண்ணாடி, அந்த கண்ணாடியில ஒரு பிம்பம் பிரதிபிம்பமாப்பா, அந்த பிம்பம் வந்து போலி பிம்பம், நீ இருக்கிறதுனால கண்ணாடியில் அந்த உருவம் தெரியுது அப்படின்னு சொன்னா அந்த நாய் புரிஞ்சுக்குமா? அந்த நாய் என்ன சொல்லும்? திருத்துடன் பார்த்துட்டு அந்த நாயை திருப்பி சண்டை போட்டு தான் பார்க்கும், தனக்கு எதிராக ஒரு நாய் இருக்குன்னு சண்டைக்கு தான் போகும். அது மாதிரி மனிதர்களும் இப்ப இந்த உலகத்தை பார்த்துட்டு இந்த விவகாரத்தை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எல்லாருமே அப்படிதான் இருக்கிறான், சண்டை போடுறான் இல்ல சச்சரவு பண்றான். நீங்க எப்படி வேணா எடுத்துங்க. இப்போ அந்த நாயே வந்து டபுள் கேரக்டர் பண்ணலாம். ஒரு நாய்க்கு வந்து இன்னொரு நாயை பார்த்தோன்னா கோபம் வரலாம், அதை எடுத்து முறைச்சிக்கலாம். இன்னொரு நாய் நம்மள மாதிரியே இன்னொரு நாய் நிக்குதே அப்படின்னு போய் அதை நக்கலாம், அன்பு செலுத்தலாம். ஆக மொத்தத்துல நீங்க அன்பு செலுத்தினாலும் நீங்க வந்து அதை பொய்யன்னு சொல்லி நம்ப முடியாத அளவுக்கு அந்த நாய்க்கு விவரம் பத்தல. அப்படி புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இங்க நாமளும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, விவரம் பத்தல, நமக்கு விவரம் பத்த மாட்டேங்குது. நம்ம போய் இந்த உலகத்தை உண்மை என்று பார்த்து கொண்டு அதன் மீது பிரதிபிம்பிக்கின்ற நம்முடைய விவரத்தை நாமே நாம் பிரதிபிம்பிக்கிறோம்னு தெரியாம இதுல போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவு ஒரு அஜ்ஞானம் பாருங்களேன். இந்த உலகம்ங்கிற விஷயம் தன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, நானே பிரதிபிம்பிக்கின்றேன். அப்ப இங்க இருப்பதெல்லாம் நானே என்று உணராததுனாலதான் எனக்கு விருப்பு வெறுப்பே வருது, இருமைகளே வருது. அப்ப அந்த இருமைகள் ஏன் வருகிறது? ஆத்மா என்று அறியாததினால் வருகிறது, அஞ்ஞானத்தினால் வருகிறது. அறிந்து கொண்ட ஞானிக்கு தன்னை தவிர ஏதும் இல்லை, எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் என்று இரண்டில்லாதவன், துன்பமற்றவன். ஆகவே நான் உடல் அல்ல, இந்த உடல் எனக்கு சொந்தமல்ல, நானோ மனமல்ல, மனமும் உண்மை அல்ல. ஏனென்றால் நானோ ரூபமற்றவன், இரண்டில்லாதவன், துன்பம் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்த இந்த மந்திரத்துல புரிய வைக்கிறார். அடுத்த மந்திரம், யதா நீலோதகம் தோயம் நீலம் திருஷ்யேத லோச்சனைஹி ததா விஸ்வமிதம் சர்வம் பிரம்மனோ ரூபமிஷ்யதே. இங்கேயும் அருமையா ஒரு ஓமானத்தை சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப எப்படி வானத்தில் இருக்கிற அந்த நீல வானம் வந்து கீழே இருக்கிற கடல் நீர்ல பட்டு பிரதிபிம்பிக்கும் போது நீல நிறமாக தெரியுது. யதா நீலோதகம் தோயம் நீலம் திருஷ்யதே லோச்சனைகி, அந்த நீல நிறமானது எப்படி கீழே இருக்கின்ற நீர்பரப்பிலே பிரதிபிம்பித்து அந்த நீரும் நீல நிறமாக மாறிவிட்டது. உண்மையிலே நீருக்கு நிறம் இருக்கா? நீருக்கு நிறம் இல்லை, ஆனா நீர்ல நீளமா தெரியுதுங்களே, அது என்னங்க? ஆகாயத்தின் நிறம் அந்த நீரில் பட்டு பிரதிபிம்பிப்பதினால அது நீல நிறமாக காணப்படுகிறது. அது மாதிரி உலகமும் பரம்பொருளின் பிரதிபலிப்பாக தோன்றுகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க புரிய வைக்கிறாங்க. ததா விஸ்வமிதம் சர்வம் பிரம்மனோ ரூபமிஷ்யதே. இங்க இந்த உலகமாக, இந்த விஸ்வமாக, இந்த பிரபஞ்சமாக தெரிவது என்னன்னா பிரம்மம் இருப்பதினால், இறைவன் இருப்பதினால். அப்படின்னா யாருங்க? அந்த அறிவு இருப்பதினால், அந்த ஆத்மா இருப்பதினால், இந்த ஊடகம் என்ற கண்ணாடியை கொண்டு, இந்த உடல் மனம் என்ற கண்ணாடியை கொண்டு இந்த உலகம் விரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்கு வெளியே தெரிகின்ற இந்த உலகம் எல்லாம் ஆத்மா இருப்பதினால் இருக்கின்றது. அதை ஆத்மா எப்படி பார்க்கிறது? அது ஊடகமாக இந்த உடலையும் மனதையும் கொண்டு பார்க்கிறது. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உடலும் மனமும் ஆத்மா தன்னை பார்ப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சாஸ்திரம் ஆணித்தரமா அறிய வைக்க முயற்சி எடுக்குது. ரிப முனிவர் அதான் இதாக எனக்கு ஆணித்தரமா புரிய வைக்க முயற்சி எடுக்கிறார். அப்ப இது உள்ள போய் போய் அவனுக்கு புரிஞ்சு விட்ட பிறகு அவன் என்னவாக போறான்? அவன் ஞானியாக போறான், ஜீவன் முக்தனாக போறான். அப்படி ஒருத்தர் தயார் பண்ணிட்டா ரிப முனிவருடைய வேலை முடிஞ்சுதுங்க, அவர் வந்த வேலை முடிஞ்சுது. அப்ப இது வரைக்கும் அவங்க போராட வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா ரிப முனிவர் எதுக்காக மெனக்கெட்டு வராரு? ஒவ்வொரு முறையும் சிஷ்யனை தேடி தேடி வராரு. எதுக்காக வராருன்னா எவனையாவது ஒருத்தர் தயார் பண்ணி விட்டுருணும், தனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வளரணும். இந்த அத்தியாத்ம ஞானம், இந்த ஆத்மா தன்னை உணர்கின்ற அந்த உயர் பரிமாண அனுபவம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் அஜ்ஞானத்தினாலே மனசு வந்து இங்க பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம நீக்கி அவர்களை எல்லாரையும் ஞானியா பார்க்கணும். ஏன்னா என்னுடைய இருப்புனால அது இருக்கு, ஆனா அது அறியாமையினால் அப்படி இருக்கு, ஆனா அதுவோ தூய அறிவு அப்படிங்கிறத ஒவ்வொரு ஞானிகளும் உணர்ந்து கொண்டதுனால இந்த உலக விவகாரத்துக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதைத்தான் இங்க இந்த பாடல் சொல்ல வருது. நீரில் வானம் பிரதிபலித்து நீல நிறமாக தெரிவது போல உலகமும் அந்த பரம்பொருளின் பிரதிபலிப்பாக தோன்றுகிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது சொல்றாரு, யதா சுப்தௌ அபாத் ஏவ ரஜதம் நாஸ்தி தத்வதஹம் ததா விஸ்வமிதம் சர்வம் மாயையா பாதி தத்வதஹம். இங்க என்ன சொல்றாருன்னா அதே மாதிரி அந்த நீல நிறத்துக்கு மாதிரி சிப்பி எடுத்துக்கிறாரு. இப்போ கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சிப்பியில எப்படி நம்ம ஓரமாக நடந்து போகும்போது சிப்பியில் வெள்ளி தோன்றுவது போல, ஒரு சிப்பி கிடக்குது, அந்த சிப்பி தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு வெள்ளிக்காசு சதுரி கிடக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் உண்மையில் அந்த வெள்ளி தன்மைதான அந்த சிப்பியான்னு கேட்டால் இல்லை இல்லையா? பார்ப்பதற்கு வெள்ளி போல தோன்றினாலும் சிப்பி வெள்ளியாகி விட முடியாது. அப்போ அது உண்மையில் வெள்ளி அங்கே இல்லை. வெள்ளி இல்லாதது போல உலகம் என்பது போல உங்களுக்கு தோன்றினாலும் உலகம் என்பது தனிப்பட்ட உண்மை இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறார். அதுக்கு தான் நான் அந்த கண்ணாடி ஓமானத்தை தவிர வேற எதுவுமே நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியாதுங்கிறது தான் கண்ணாடி ஓமானத்தையே சொல்லிட்டு இருக்கிறேன். கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் நான் இருப்பதினால் தெரிகிறது. நான் கண்ணாடி விட்டு நகர்ந்துட்டா கண்ணாடியில் எதுவும் இருக்காது, பிளைன் ஆகிடும். அப்போ கண்ணாடிங்கிறது ஒரு ஊடகம், என்னை பிரதிபிம்பித்து காட்டுகின்ற ஊடகம். அது மாதிரி ஆத்மா தன்னை பிரதிபிம்பித்து காட்டுகின்ற ஊடகமாக இந்த உடலையும் மனதையும் வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உடலும் மனசும் போயிட்டா உலகம் இருக்குமா? இருக்காது. அதுதானே சொல்ல வரேன். ஏன்னா உலகம் ஏன் இருக்காது? அந்த உலகமாவே நான் தான் இருக்கிறேன், ஆத்மாவா பிரம்மம் தான் இருக்கு. அப்போ பிரம்மம் தான் எல்லாமா இருக்கு. தன்னை இப்படி பார்க்குது, கண்ணாடி வழியா பார்க்குது, இந்த உடம்பு வழியா பார்க்குது, இந்த மனதின் வழியா பார்க்குது. அந்த ஊடகத்தை அழிச்சிடுச்சுன்னா ஊடகம் இல்லாத பொழுது தன்னை தான் பார்ப்பதற்கான ஒரு கருவி இல்லை என்பதனால தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்க போகுது. நீங்க பாட்டிருக்க போறீங்க, கண்ணாடி இருந்தா நீங்க உங்களை பிரதிபிம்பித்து பார்க்க போறீங்க, கண்ணாடி இல்லைன்னா நீங்க பாட்டு இருக்க போறீங்க. அது மாதிரி பிரம்மம் தன்னில் தானா இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் தன்னை பார்க்க விரும்பிவிட்டால் ஒரு ஊடகத்தை உண்டு செய்கிறது. நீங்கள் உங்களை பார்க்க விரும்பிவிட்டால் கண்ணாடி முன்னாடி போய் நிற்பது போல பிரம்மம் தன்னை பார்க்க விரும்பிவிட்டால் உடலையும் மனதையும் கொண்டு பார்க்கிறது. அப்ப நீங்கள் அந்த கண்ணாடி வழியாக பார்க்கின்ற பொழுது கண்ணாடியில் உங்களுடைய உருவம் தெரிவது போல பிரம்மம் தன்னை இந்த உடலையும் மனதையும் கொண்டு ஊடுருவி பார்ப்பதினால உலகம் தெரியுது. அப்ப அந்த உலகம் எதுங்க? சாட்சாத் பரம் தான், பரம் பிரம்மம் தான். அப்ப அப்படிப்பட்ட உலகம் ஏங்க மறைஞ்சு போகுது? அது உண்மை இல்லை, ஜகத் மித்தியான்னு ஏங்க சாஸ்திரம் சொல்லுது? அது ஊடகம் இருக்கிறதுனால தெரியுதுங்க, உடல் இருக்கிறதுனால தெரியுதுங்க, மனசு இருக்கிறதுனால தெரியுதுங்க. மனசு மறைஞ்சிட்டா, உடம்பு மறைஞ்சிட்டா உலகம் மறைஞ்சிட போகுது. கண்ணாடி இருக்கிறதுனால உங்க உருவம் தெரியுதுங்க, கண்ணாடி மறைஞ்சிட்டா உங்க உருவம் தெரியாதுங்க. அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க இப்ப என்ன இன்டெப்தா புரிஞ்சுக்க போறீங்க? இந்த இடத்துல நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன? இன்டெப்தா பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. தன்னை பிரம்மம் என்று ஒருவன் உணர்ந்து விட்ட மறுவினாடி தானே பிரகாசிக்கின்றேன் இந்த உலகமாக, நானே பிரதிபிம்பித்து காணுகின்றேன் இந்த உடலையும் மனதையும் ஊடகமாக கொண்டு. அப்ப இங்க இருப்பதெல்லாம் நானே, சர்வம் பிரம்மமயம், அகம் பிரம்மாஸ்மி. இதுல என்ன சந்தேகம்? இது புரிய மாட்டேங்குது. எவ்வளவு விளக்கம் கொடுத்தாச்சு, எவ்வளவு எளிமைப்படுத்தி சொல்லியாச்சு, எவ்வளவு உடைச்சாச்சு, அப்ப அது ஏற மாட்டேங்குது. அப்படின்னா இன்டெப்தா இந்த சப்ஜெக்டுக்குள்ள போற அளவுக்கு ஸ்ரத்தை இருக்கணும். அந்த சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை வந்தா மட்டும்தான் இதுல நீங்க வெற்றி பெற முடியும். இல்லைன்னா கதை கேட்கிற மாதிரி கேட்டு போயிட்டே இருக்கலாம். இது மாதிரி 1000 பாடம், 100,000 பாடம், 1,00,000 பாடம் எடுத்தாலும் ஏற போறது இல்லை. ஆனா ஏறணும்னு முடிவாயிடுச்சுன்னா ஒரே பாடம் போதும், ஒரே பாடம் கைவல்யம் நம்ம இதை படிச்சாலே போதும், எல்லாம் புரிஞ்சிடும். அப்ப என்னன்னா நமக்கு அந்த சாஸ்திரத்தின் மீதும் அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருவின் மீதும் நம்பிக்கை வந்தா மட்டும்தாங்க இதெல்லாம் உள்ள போகும், இல்லைன்னா இது வேலை செய்யாது. அப்ப அதனாலதான் குரு சிஷ்யன் அப்படிங்கிற உறவு வந்து புனிதமாக பார்க்கப்படுது. ஏன்னா பிரம்மம் அந்த ஊடகத்தை கொண்டு இந்த உலகத்துல உறவாடுவதனால இப்படி லீலை பண்ணுது. அப்ப இங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இங்க சாஸ்திரம் இப்படி விரிவுபடுத்தி விளக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு கருவியாக தானே வந்து உபதேசிக்குதுங்கிறத நீங்க பார்க்கணும். அப்படிதான் பிரம்மம் இறங்கி வருது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அடுத்த பாடல் சொல்றாரு, அகமேவ ஜகதாகாரோ நான்யதஸ்தி கதாச்சனாம், அகமேவ பரம் பிரம்மா சர்வத்ர சமவஸ்திதம். மீண்டும் அப்படியே பாருங்க, ரிப்பீட்டடா வராரு பாருங்க. அகமேவ ஜகதாகாரோ நான்யதஸ்தி கதாச்சனா, நானே உலகம் என்று வெளிப்பட்டு காணப்படுகின்றேன், என்னை தவிர வேறொன்றும் இல்லை, நான் எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். அகமேவ பரம் பிரம்மா சர்வத்ர சமவஸ்திதம், எனக்கு பிரிவே கிடையாது, என்னிடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, நானே சமம், எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத எங்க தெளிவுபடுத்துறாரு. அடுத்தது அடுத்த பாடல சொல்றாரு, அகமேவ சர்வ ரூபம் நான்யதஸ்தி கதாச்சனா, அகமேவ பரம் பிரம்மா சர்வத்ர சமவஸ்திதம். இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நானே சர்வமும் சர்வ ரூபமும் அனைத்து வடிவமாக இருக்கின்றேன். அகமேவ சர்வ ரூபம்னு சொல்லிட்டார் பாருங்க, அகமேவ சர்வ ரூபம் நான்யதஸ்தி கதாச்சனா, நானே எல்லா ரூபமாக இருக்கின்றேன், எனக்கு வேறாக இங்கு எதுவுமே கிடையாது. ஏன்? அகமேவ பரம் பிரம்மா சர்வத்ர சமவஸ்திதம், நான் எல்லாவற்றிலும் நிறைந்த பரம் பிரம்மமே, பரம்பொருளே, பரமாத்மாவே அப்படிங்கிறத மீண்டும் ஆணித்தரமாக இங்க நிரூபிக்கிறார். இந்த மாதிரிதான் இந்த பாடல்கள் வந்து அப்படியே அருமையா போயிட்டு இருக்கு. இப்ப இதனுடைய இந்த பாடல்களுடைய பொருள்களை மீண்டும் மீண்டும் கேளுங்க. இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மகான்கள் சொல்ல வருது. என்ன அப்படின்னா அடுத்த பாடல்ல இன்னும் தெளிவாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த பாடல் சொல்லிடுறேன், அல்பமேவ ஜகத் சர்வம் மித்யைவாசித் சதா புத்தைஹி ஸ்வப்னவத் பதாதி லோகஸ்ய பிரத்யட்சம் நைவ வித்யதே. இங்க என்ன சொல்றாருன்னா, அதாவது ஞானிகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் என்பது அல்பம், அதாவது நீங்க இந்த உலகம் என்பது நான் தான் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த உலகம் அல்பம் அப்படிங்கிறாரு. ஏன்? ஜகத் சர்வம் மித்யை, அதாவது இது பார்ப்பதற்கு உண்மை போல தோன்றினாலும் இது ஒரு அல்பமான விஷயமப்பா, இது வந்து மாயை அப்படின்ட்டாரு. அப்ப உடனே நமக்கு என்னங்க, உலகம் தான் கடவுள்னு சொல்றீங்க, அப்புறம் அதை மாயைங்கிறீங்க அல்பம்ங்கிறீங்க அப்படிங்கிற சந்தேகம் வரும். அதுதான் நான் இந்த கண்ணாடி உபமானத்துல என்ன சொல்றேன், நீங்க இருக்கிறதுனால கண்ணாடியில உங்களை உருவம் தெரியுது, ஆனா அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவத்தை நீங்க ஆராதிக்க முடியுமா? அந்த இப்ப கண்ணாடியில் இருக்கிற உருவத்தை போய் கட்டி பிடிச்சிக்க முடியுமா? அது ஒரு பிரதிபிம்ப உருவம், அது ஒரு அல்பமான விஷயம், அது ஒரு மாய தோற்றம். அப்ப அதுக்கு ஏன்பா நீ முக்கியத்துவம் கொடுக்குற? அது வந்து பிம்பம் அல்லவா, பிம்பத்தை பார் அவ்வளவுதான். நீ பிம்பத்தை வெறும் பார்வையில் பார், நான் இப்படி இருக்கிறேனா, ஓ நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு பார். ஆனா அதை நம்பி விடாதே, அது தோற்ற மாயை. ஏனென்றால் அது கண்ணாடியில் தெரிகின்ற உருவம், ஆனால் நானோ தூய்மையானவன், சத்தியமானவன், நித்தியமானவன், இந்த பக்கம் நிக்கிறேன். அது மாதிரி இங்க ஆத்மா என்ன சொல்ல வருதுன்னா, நான் இருக்கிறதுனால என்னுடைய ஊடகமாக இந்த உடலையும் மனசையும் கொண்டு நான் இந்த உலகத்தை உண்டாக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா நீ இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பிடக்கூடாது. ஏன்னா நான் இந்த பக்கம் இருக்கிறேன், உண்மையிலேயே இந்த உடலையும் மனசையும் கொண்டு ஊடுருவி பார்க்கின்ற அந்த பக்கம் இருக்கிற உலகம் உண்மை இல்லை, மித்யா. ஆனால் இந்த உடலுக்கும் மனதுக்கும் இந்த பக்கம் நான் உண்மையா இருக்கிறேன். அப்படிங்கிறது ஞானிகளுடைய நிலைப்பாடு. இப்ப புரியும் நினைக்கிறேன். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ராமசாமி நிக்கிறீங்க, இப்ப ராமசாமியினுடைய மனசும் உடம்பும் அவர் உருவாக்கின கண்ணாடி, அந்த கண்ணாடியே வழியா அவர் அந்த பக்கம் உலகத்தை பாக்குறார், அதுல எல்லாம் தெரியுது. ஆனா அவர் அந்த கண்ணாடி இருக்கிறதுனாலதான் அந்த பக்கம் எல்லாம் தெரியுதுன்னு அவர் பார்த்துட்டு அந்த கண்ணாடி வேண்டான்னு அவர் எடுத்துட்டாருன்னா அந்த உலகம் எல்லாம் காணாம போயிடுது இல்ல. அதுக்குத்தான் நாம இந்த மாதிரி புரிய வைக்கிறோம். திரைப்படம் வந்து அந்த திரை இருப்பதுனால படம் ஓடிக்கிட்டு இருக்கு, திரையை எடுத்துட்டா படம் காணாம போயிடும். அப்ப திரைங்கிறது என்ன? பிரம்மம். அப்ப பிரம்மம் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்க முயற்சி எடுங்க, அப்படி பாருங்க. உங்களை நீங்க உடல் கடந்து மனம் கடந்து அந்த உணர்வா உயிரா அந்த அறிவா நின்று நீங்க இந்த உடம்பையும் மனசையும் கருவியா கொண்டு இந்த உலகத்தை பாருங்க, அப்போ உங்களுக்கு பாதிப்பு வராது. ஆனா இந்த உடலே நான் அபிமானித்துக் கொள்வது மட்டும் இல்லாம இந்த உலகமே உண்மை என்று அபிமானித்துக் கொண்டா சிக்கிக்குவீங்க, அப்புறம் மாயையில மாட்டிக்குவீங்க. அது அல்பமான விஷயம், அதுக்கு பேர் தான் அஜ்ஞானம் அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறார். இந்த பாடல் வந்து இன்னும் இன்டெப்தா நிறைய போகும், நம்ம வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம், இப்ப நேரம் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதுல திடமா நிக்கணும். அப்படி திடமாக நின்னால்தான் திட ஞானி ஆக முடியும். ஆனா நம்ம கதை கேட்கற மாதிரி கேட்டு போனா அவ்வளவுதான், திருப்பி திருப்பி நம்ம விவகாரத்துக்குள்ள போய் சிக்கிக்குவோம், வந்த வேலை முடிக்க முடியாது, மாட்டிக்குவோம். அதனால இதுல தெளிவா வந்து இதுல திடமா நிக்க பாருங்க. இந்த பாடம் எல்லாம் உள்ள போய் வேலை செய்தான்னு பாருங்க. வேலை செய்யலைன்னா மீண்டும் மீண்டும் பாடத்தை கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ள போய் மைண்டு வந்து இதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வரும். ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா உடனே மனசு ஏத்துக்காது, அடிக்கடிக்குத்தான் அம்மியும் நகரணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்கத்தான் அது புரிதலுக்கே வரும். அப்ப அதனால நம்ம மீண்டும் மீண்டும் கேட்டு ஒரு நல்ல தெளிவுக்கு வரணும். அடுத்த வகுப்புல நான் இன்னும் சில தெளிவான விஷயங்களை புரிய வைக்கிறேன், அப்புறம் அது எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறதுங்கிறதுக்கு உங்களுக்கு அனுபவ உண்மைகளும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்படிதான் இந்த பாடம் போகும். இன்றைக்கு நம்ம நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்யலாம். நன்றி. ஓம் தத்சத்.